பரித்தானாய சாதுனா
பரித்தானாய சாதுனா
விநாசாய சதுஷ்கிருதா
விநாசாய சதுஷ்கிருதா
தர்ம சம்ஸ்தாபனாய
தர்ம சம்ஸ்தாபனாய
சம்பவாமி யுகே யுகே
சம்பவாமி யுகே யுகே.
யாராவது ரெண்டு பிரபு ரெண்டு மாதாஜி
பரித்ரானாய சாதுனாம்
விநாசாய
சதுஷ்கிருதாம்
தர்ம
சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே பரித்ரானாய சாதுனாம்
விநாசாய
சதுஷ்கிருதாம் பரித்ரானாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே
பரித்ரானாய சாதுனாம்
பரித்ரானாய சாதுனாம்
விநாசாய சதுஷ்கிருதாம்
விநாசாய சதுஷ்கிருதாம்
தர்ம சம்ஸ்தாபனாய
தர்ம சம்ஸ்தாபனாய
சம்பவாமி யுகே யுகே
சம்பவாமி யுகே யுகே.
பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். பகவத்கீதையின்படி சாது என்றால் கிருஷ்ண உணர்வுடையவனை குறிக்கும். ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்காதது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் தகுதிகளை முழுமையாக பெற்றிருந்தால் அவன் சாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். துஷ்கிருதாம் என்னும் சொல் கிருஷ்ண உணர்வை அலட்சியம் செய்பவனை குறிக்கிறது. இத்தகைய துஷ்டர்கள் துஷ்கிருதாம் பௌதிக கல்வியினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் முட்டாளர்களாகவும் மனிதர்கள் அறைநிலையில் உள்ளவர்களாகவும் வர்ணிக்கப்படுகின்றனர். அதே சமயம் கல்வியறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவன் சாத்வாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். நாத்தியர்களை பொறுத்தவரை கம்சன் ராவணன் போன்ற அசுரர்களை அவர் வதம் செய்கிறார் என்ற போதிலும் அவர்களை அழிப்பதற்காக தோன்ற வேண்டிய அவசியம் முழுவதும் கடவுளுக்கு இல்லை. அசுரர்களை அழிக்கும் சிறப்பாய்ந்த பிரதிநிதிகள் பலர் அவரிடம் உள்ளனர். எனவே அசுரர்களால் எப்போதும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படும் தனது கடமற்ற பக்தர்களை மகிழ்ச்சிக்காகவே பகவான் தோன்றுகின்றார். தனது சொந்த உறவினராக இருந்தாலும் அசுரன் பக்தனுக்கு தொல்லை தருகிறான். சுக்கிரன் மகனாக இருந்த போதிலும் பிரகலாத மகாராஜ் தனது தந்தையினால் ஆபத்து துன்பத்திற்கு உள்ளானார். கிருஷ்ணர் தங்களது மகனாக பிறக்கப் போகிறார் என்ற காரணத்தால் தேவகியும் அவரது கணவர் வசுதேவரும் கம்சனால் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டனர். எனவே கம்சனை கொள்வதற்காக என்பதை விட தேவகியை காப்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். ஆனால் இவை இரண்டும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டன. எனவேதான் பக்தர்களை விடுவிக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் பல்வேறு அவதாரங்களில் பகவான் தோன்றுவதாக என்று கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணதாச கவிராஜரின் சைத்தன்ய சரிதாமிரத்தில் உள்ள பின்வரும் பதங்கள் அவதார தத்துவங்களை சுருக்கமாக கூறுகின்றன. சிருஷ்டி ஹேத்துவே மூட்டி பிரபஞ்சே அவந்தர் அவத்தரே ஜெய் ஈஸ்வர மூர்த்தி அவதார நாம தரே மாயாதீத திரவியோமே சபார அவஸ்தான விஸ்வே அவதாரி தரே அவதார நாம. ஜட உலகில் தோன்றுவதற்காக முழுவதற்கு கடவுள் தனது திருநாட்டிலிருந்து கீழறங்கி வருகிறார். அவர் அவர் தோன்றும் போது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக உலகில் நிரந்தரமாக உள்ள இந்த ரூபங்கள் பௌதிக படைப்பிற்குள் தோன்றும் போது அவதாரம் என்று பெயரை பெறுகின்றன. புருஷ அவதாரங்கள், குண அவதாரங்கள், லீலா அவதாரங்கள், சக்தி ஆவேச அவதாரங்கள், மன்மந்தர் அவதாரங்கள், யுக அவதாரங்கள் என்று பல்வேறு அவதாரங்கள் உள்ளன. அகிலம் எங்கும் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் தோன்றுகின்றனர். ஆயினும் பகவான் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களின் மூல புருஷர் ஆவார். தனது விருந்தாவன லீலைகளை காண்பதற்கு பேராபம் கொண்டிருந்த சூரிய பக்தர்களின் ஏக்கத்தை தீர்ப்பது என்னும் முக்கிய நோக்கத்திற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார். எனவே கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய காரணம் அவரது கண்ணமற்ற பக்தர்களை திருப்தி செய்வதே ஆகும். பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தானே அவதரிப்பதாக கூறுகிறார். இக்குற்று கலியுகத்திலும் அவர் அவதரிப்பதை காட்டுகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி சஞ்சீவனி இயக்கத்தின் மூலம், அதாவது நிறைய மக்களுடன் இணைந்து திருநாமத்தை பாடுவதன் மூலம் கிருஷ்ண வழிபாட்டையும் கிருஷ்ண உணர்வையும் பாரதம் முழுக்க பிரச்சாரம் செய்த பகவான் சைத்தன்ய மகாபிரபுவே இக்கலியுகத்தின் ஆதாரம் ஆவார். இந்த சங்கீர்த்தன கலாச்சாரம் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பரவும் என்று அவர் முன்னரே கூறியிருந்தார். உணவுதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்யரை பற்றிய விளக்கங்கள் உபனிஷத்துக்கள், மகாபாரதம், பாகவதம் போன்ற வேத நூல்களின் ரகசியமான பகுதிகளில் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தர்கள் சைத்தன்யரின் சங்கீர்த்தன இயக்கத்தால் மிகவும் கவரப்படுகின்றனர். இந்த அவதாரத்தில் பகவான் துஷ்டர்களை கொள்வதில்லை, மாறாக தனது காரணமற்ற கருணையின் மூலம் அவர்களை விடுவிக்கின்றார். ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண புருஷாய புத்ரேஷ்வரே பக்தகம் ஸ்வாமி நமஸ்தே சாரஸ்வதி தேவே கோபவாணி சாரி நிர்விசேஷ சுந்தரவாதி பாஷாதேஷாரி ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த சுப்ரதாதா சிவாசா கோபுர பக்த பிருந்த
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே உடந்தோறும் தோன்றுகின்றேன். இந்த பதத்திலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய தோற்றத்தின் ரகசியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அதுல இரண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறார். ஒன்று பரித்ராணாய சாதுனாம், மற்றொன்று விநாசாய சதுஸ்கிருதா. இரண்டு விதமான மக்களை பற்றி இங்கே அவர் சொல்கிறார். ஒன்று சாது, மற்றொன்று துஷ்கிருதர். இந்த துஷ்கிருதர்களை பற்றி விவரிக்கும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையிலே என்ன சொல்றார் அப்படின்னா, நமாம் துஷ்கிருத்தினோ மூடா. இந்த துஷ்கிருத்தினர்கள் யார் இந்த துஷ்கிருத்தினர்கள் அப்படின்னா, அவர்கள் கிருஷ்ண உணர்வு அல்லாதவர்கள், அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு விருத்தமானவர்கள், பகவான் கிருஷ்ணர் மீது நம்பிக்கையற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் எல்லாத்தையுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்னன்னு சொல்றார் பகவத்கீதையில, மூடர்கள் அப்படின்னு சொல்றார். இவர்கள் வந்து எப்பயுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனுபவமே மாட்டார்கள். எந்த காரணத்துக்காகவும் சொல்லுவாங்க, மழைக்காலம் கூட கிருஷ்ண கோயிலையோ கிருஷ்ணர் கோயிலையோ அவங்க ஒதுங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட துஷ்கிருத்தர், நாஸ்திகர்கள் அல்லது பக்தர் அல்லாதவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், அவர்களை விநாசாய, விநாசாய அப்படின்னா அழிப்பதற்கு. கேள்வி கேட்கலாம், இப்படி துஷ்டர்களை, பக்தர்கள் அல்லாதவர்களை அழிப்பதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நேரடியாக வர வேண்டுமா அப்படின்னு பார்த்தா அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, பகவானிடத்துல நிறைய சக்திகள் இருக்கிறது. அந்த சக்தியில ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து காமிச்சோம் அப்படின்னா போதும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா எத்தனையோ உயிரினர்களை அழிந்துடலாம். ஒரு சுனாமி வந்தா ஆயிரம் கணக்கில் மக்கள் அழிக்கிறார் அழியப்படுகிறார்கள். அதனால இந்த துஷ்டர்களை அல்லது பக்தர்கள் அல்லாதவர்களை அழிப்பதற்காக பகவான் பிரத்யேகமான அவதாரம் எடுத்து வர வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்ப எதுக்காக வர்றாரு? முதல் ஒரு காரணம் சொல்றாரு, பரித்ராணாய சாதுனா. இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம ரொம்ப யோசிக்கணும். பரித்ராணாய அப்படின்னா நீங்க திரௌபதர் என்ன வார்த்தை வார்த்தை அர்த்தம் கொடுக்கிறார் அப்படின்னா காப்பதற்காக. யாரை காப்பதற்காக? சாதுனா. அப்ப சாதுனா முதல்ல யாரு யார் தொடர்ச்சியான கிருஷ்ண உணர்விலே எப்பொழுதுமே நிலைத்து இருக்கின்றார்களோ அவர்கள் சாது. இந்த சாதுகளை பற்றி வர்ணிக்கும் பொழுது பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வாஞ்சயோக விசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமத்தி தேய்தான் பிரம்ம பூயாய கல்பதே. தொடர்ச்சியாக கிருஷ்ணனுடைய சேவையிலே இருக்கக்கூடிய பக்தர்கள் எப்பொழுதுமே இந்த பௌதிக நிலைக்கு அப்பாற்பட்டு பிரம்ம நிலையிலே நிலைத்திருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன, இந்த பௌதிகமான பிரச்சனைகளுக்கு அவர்கள் பாற்படுவதில்லை. அப்படின்னா எப்படி அவங்க வந்து இல்ல எதுக்காக அவங்க காக்கப்படணும்? ஏற்கனவே அவங்க இந்த பௌதிக துயரங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கின்றார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட சாதுக்களை ஏன் பிரத்யேகமா கிருஷ்ணன் போக்க காப்பாற்றணும்? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் சில விஷயங்களை நேரமாக சொல்லிட மாட்டார். அதுக்கு உட்கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆழமான கருத்துக்கள் குறைந்திருக்கு. அதை நாம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்ப அப்படி நாம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, எப்ப நாம இந்த பக்தி விஷயங்களை பகவானுடைய சங்கதிகளை ஒரு தூய்மையான பக்தர்களிடத்திலிருந்து நாம கேட்கின்றோமோ அப்பொழுது மட்டுமே நாம இந்த மாதிரியான விஷயங்களை ஆழமான கருத்துக்களை நாம புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல நாம படிக்கும் போது பரித்ராணாய சாதுனா, சாதுகளை காப்பதற்கு மீனர்களை அழிப்பதற்கு பகவான் யுகந்தோறும் அவதரிக்கின்றார். அது நீங்க யாரை பற்றி குறிப்பாக பேசிக் கொண்டிருக்கோம்? சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லா விதமான அவதாரங்களும் நீங்க திரௌபதி அவதாரங்களை பற்றி சொல்றாரு. அவதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானுடைய அப்படிப்பட்ட ரூபங்கள் ஆன்மீக உலகத்தில் எப்பொழுதுமே இருக்கும். ஒரு பிரத்யேகமான காரணத்திற்காக இந்த பௌதிக உலகத்திற்குள் இறங்கி வரக்கூடிய அந்த ரூபத்தை அவதாரம் என்று நாம் சொல்கிறோம். அவர்கள் கீழே இறங்கி வரும் பொழுது அவர்களை நாம் அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அப்படி பகவானுடைய அவதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தோன்றுவதை ஸ்ரீமத் பாகவதத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த அவதாரம் தோன்றும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு விளக்கம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு யுகந்தோறும் தோன்றக்கூடிய அவதாரங்கள் இருக்கின்றன. யுக அவதாரம், சில பிரத்யேகமான லீலைகள் புரிவதற்காக தோன்றக்கூடிய அவதாரங்கள் இருக்கின்றது, அது லீலா அவதாரங்கள். இந்த மூன்று குணங்களுக்கு உட்பட்ட அவதாரங்கள் இருக்கின்றன, ரஜோகுணம் தமோகுணம் சத்ருகுணம். யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா சிவா விஷ்ணு. இந்த மூணுக்கு உட்பட்ட குணங்களை ஆட்சி புரியக்கூடிய அவதாரங்களாக இந்த மூன்று அவதாரங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு பெயர் குண அவதாரங்கள். அப்புறம் புருஷ அவதாரங்கள் அப்படின்னு இருக்கு, மகாவிஷ்ணு. அதுக்கப்புறமாக அவரிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கர்ப்போதக சாய் விஷ்ணு. அதுக்கப்புறமாக அவரிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஷீரோதக சாய் விஷ்ணு அல்லது பரமாத்மா. இந்த மூன்று விஷ்ணு ரூபங்களும் புருஷ அவதாரங்களாக சொல்லப்படுகின்றன. இப்படி பலதரப்பட்ட அவதாரங்கள் அந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அவதாரங்கள் பண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அவதாரங்கள் தோன்றும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிக மிக விசேஷமாக தோன்றுவதாக இது முந்தைய ஸ்லோகத்துல பிரபுபாதர் கொண்டுரையில எழுதுறார். என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மாவினுடைய ஒரு நாளிலே, அது ஒரு பெரிய கணக்கு எழுதி போட்டாலும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், இருந்தாலும் சொல்றேன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. சோ பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படின்னா எத்தனை அப்படின்னா, இந்த கலியுகம், துவாபர யுகம், திரேதா யுகம் மற்றும் சத்தியுகம், இந்த நாலு யுகங்கள் சேர்ந்தா மொத்தம் 43,20,000 வருடங்கள். சரியா, இந்த நாலு யுகங்களும் சேர்ந்து ஒரு யுக சுழற்சி. நாலு யுகங்கள் சேர்ந்து என்ன? ஒரு யுக சுழற்சி. நல்லா கவனமா கேட்போங்க, கணக்கு இது யுக சுழற்சி. இது மாதிரி 1000 யுகம் சுழற்சி சேர்த்தா பிரம்மாவுடைய பகல் 12 மணி நேரம். சரியா, அதே மாதிரி பிரம்மாவுடைய இடம் 12 மணி நேரம். அப்படின்னா பிரம்மாவுடைய 24 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது 2 × 43,20,000 × 1000. சரியா, இதுதான் பிரம்மாவுடைய ஒரு நாள். இந்த பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் தோன்றுவார்கள். ஒரு 12 மணி நேரத்துல கூட, முதல் 12 மணி நேரத்துல 14 மனுக்கள், இரண்டாவது 12 மணி நேரத்துல பொதுவாக பிரம்மாண்ட இடம் பொழுது அப்படிங்கிறதுனால எந்த விதமான செயல்பாடுமே இருக்காது. அப்ப இந்த 1000 யுக சுழற்சியில 14 மனுக்கள் தோன்றுகிறார்கள் அப்படின்னா, ஒவ்வொரு மனுக்கும் 72 யுக சுழற்சி தோராயமாக கணக்கு போட்டோம் அப்படின்னா, இந்த 14 மனுக்கள்ல 7வது மனு வரக்கூடிய காலகட்டத்துல வரக்கூடிய 72 யுக சுழற்சி இல்லையா, அதனுடைய 28வது யுக சுழற்சியில வரக்கூடிய துவாபர யுகத்துல கிருஷ்ணர் அவதரிப்பார். புரிஞ்சுதா? பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதுல 14 மனுக்கள், அந்த ஒவ்வொரு மனுவுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 72 யுக சுழற்சி. ஒரு யுக சுழற்சினா இந்த 4 யுகங்கள் சேர்ந்தது. சரியா, எந்த எந்த யுகங்கள்லாம்? கலியுகம், துவாபர யுகம், த்ரேதா யுகம், சத்திய யுகம். இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு யுக சுழற்சி. அதனால 72 யுக சுழற்சி ஒரு மனுவினுடைய காலகட்டம். அப்படி 14 மனுக்கள் பிரம்மாவுடைய பகல் 12 நேரத்துல வருவாங்க. அப்படி வரக்கூடிய 14 மனுக்கள்ல 7வது மனுவினுடைய 28வது யுக சுழற்சியில வரக்கூடிய துவாபர யுகத்துல கிருஷ்ணர் தோன்றுவார் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதுல, அதாவது ஒரு நாள்ல, கிருஷ்ணர் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஸ்வயமாக தானாகவே கிருஷ்ணராக தோன்றுவார். அப்ப அப்படிப்பட்ட கிருஷ்ணர் தோன்றும் பொழுது என்ன செய்வேன் அப்படிங்கிறார் அப்படின்னா, பரித்ராணாய சாதுனா, சாதுக்களை காப்பதற்காக. அப்படின்னாலே இந்த மக்கள் கொஞ்சம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்க, சாது அப்படிங்கிறவங்க ஏற்கனவே இந்த பௌதீக துயரங்கள் இருந்து விடுபட்டவர்களாக 14வது இடத்துல கிருஷ்ணர் சொல்றாரு. அப்படின்னா எந்த சாது வந்து அவர் இன்னும் இந்த பௌதிக உலகத்தினுடைய பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா நம்முடைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் மற்றும் பலதேவ் வித்யாபூஷன் அவர்கள் இதற்கு அற்புதமான விளக்கம் தருகிறார்கள். என்ன அப்படின்னா, பக்தர்கள் சாதுக்கள் எப்பொழுதுமே பகவானுடைய சிந்தனையிலே இருக்கிறதுனால என்னதான் துஷ்பித்தினர்கள் துயரப்படுத்தினாலும் கூட அவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். பகவானத்துல ஐயோ இப்படி என்ன அசுரர்கள் எல்லாம் தாக்குறார்களே, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கூட தூய பக்தர்கள் வேண்டிக் கொள்ள மாட்டார்கள். உதாரணத்துக்கு பார்க்கலாம், எழுதுற அசுரனுடைய தன்மை என்ன அப்படின்னா, சொந்தக்காரர்களா இருந்தாலும் சரி தனக்கு துன்பம் தரக்கூடியவர்கள் தெரிஞ்சு அப்படின்னா உடனே அழிச்சதுதான் அவங்களுடைய ஒரு செயல். நம்ம பார்க்கலாம் நிறைய உதாரணங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். பிரகலாதன் பக்தனாக இருந்தான் அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னுடைய பையனாக இருந்தாலும் உடனே காட்சிக்கும் அவனை எப்படியாவது அழிச்சிருந்தோம் அப்படின்னு முடிவு எடுத்தான் இல்லையா. கிருஷ்ணர் தோன்றுவதற்கு காரணமாக தேவகி இருக்கின்றாள் என்ற காரணத்திற்காக அவர் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி தான் அவருடைய திருமண ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று இருந்தாலும் சரி கம்சன் என்ன பண்ணா உடனடியா கொள்ளுக்கு போனான். அதுதான் அசுரனுடைய தன்மை. ஆனாலும் பிரகலாதன் ஒரு தடவை கூட பகவானத்துல கிருஷ்ணா ஹரி என்னை காப்பாற்று நான் இப்பொழுது துயரத்துல இருக்கிறேன் அப்படின்னு கேட்கவில்லை. அது சாதுக்களுடைய லட்சணம். அவர்கள் எப்பொழுதுமே பகவானத்துல இது கூட அது செய்ய அப்படி செய்ய இப்படி செய்ய அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்ப யாரை காப்பாற்றுறதுக்கு வர்றாரு கிருஷ்ணர்? எதுக்காக கிருஷ்ணர் வர்றார்? கிருஷ்ணர் எதுக்காக வருகிறார் அப்படின்னா பக்தர்கள் எப்பொழுதுமே பகவானை முகத்தோடு முகம் நேருக்கு நேராக காண வேண்டும் என்று ஒரு ஒரு பெரிய மனப்பதத்தில் இருக்கின்றார்கள். எப்பொழுது நான் பகவானை நேருக்கு நேராக காண்பேன், அவருடைய இனிமையான லீலைகளை எப்பொழுது நான் தரிசிப்பேன் அப்படின்னு மனசுல எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மன உளைச்சலில் இருந்து பக்தர்களை விடுவிப்பதற்காக பகவான் அவதரிக்கின்றார். சோ கிருஷ்ணனுடைய அவதாரம் வந்து துஷ்டர்களை அழிப்பதற்காகவோ அல்லது இந்த பௌதிய உலகத்தில் இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகவோ முக்கியமாக இல்லை. குறிப்பாக கிருஷ்ணனுடைய அவதாரம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய அவதாரம் எதற்கு அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு ஆனந்தம் தருவதற்காக, அவர்களை அவர்களுடைய மன உளைச்சலில் இருந்து விடுவிப்பதற்காக. அவங்களுக்கு என்ன மன உளைச்சல் அப்படின்னா இந்த பௌதிக பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா எப்ப நான் பகவானை நேருக்கு நேராக பார்த்தா அவருடைய வீடுகளை நான் பங்கு தருவேன், அவருக்கு எப்பொழுது நான் நேருக்கு நேராக சேவை செய்ய போகிறேன் அப்படிங்கறதுதான் அவருடைய அவருடைய ஒரே வருத்தம். ஆகையால்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியிலே தோன்றும் பொழுது தன்னுடைய இனிமையான லீலைகளை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். அதுதான் கிருஷ்ண அவதாரத்தினுடைய ஒரு பிரத்யேகமான தன்மை. வேற எந்த ஒரு ரூபத்திலும் பகவான் பகவான் அவ்வளவு முழுமையாக தன்னுடைய தன்மைகளை குணங்களை லீலைகளை வெளிப்படுத்தியது கிடையாது. ஒரு பகுதி மட்டும்தான் வெளிப்படுத்துவார். நசிகரா அவர் தோன்றும் பொழுது என்ன இருக்கு அப்படின்னா தன்னுடைய முழு கோபத்தையும் வெளிப்படுத்தினார். அது கூட ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பகவான் ஹிரண்யகசிபுவை அழிவதற்காக தோன்றவில்லை. ஏன்னா ஆச்சாரியர்கள் உரை எழுதும் போது என்ன எழுதுறாங்க அப்படின்னா அதாவது கொஞ்ச நேரம் பகவான் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாராம் ஹிரண்யகசிபு கூட. அப்புறம் நேரம் எல்லாம் சரியா வந்துச்சு அப்படின்னு பார்த்ததுமே ஒரு பூச்சை நம்ம நசுக்கி கொண்டோம்னா எப்படி கொள்வோம்? ரொம்ப பிரயோஜனப்படுவோமா? ஒரு சின்ன பூச்சை நசுக்கி கொள்ளுறோம் கையில அதை இல்ல. அது மாதிரி இரண்டிய காசு போய் நரசிங்கர் வதம் செய்தார். அப்ப அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கோம்? ஒரு சின்ன முந்தை பூச்சி இருக்கு அப்படின்னா இப்படி சொன்னேன் இப்படி நசுனா முடிஞ்சு போச்சு. அப்ப எவ்வளவு நேரம் போனாலும் தேவை காசுக்கு அழிப்பதற்கு? அதுக்காக அவர் அவ்வளவு வரணுமா? இல்ல, அவர் எதற்காக வருகிறார் அப்படின்னா பிரகலாதனுக்கு நம்பிக்கை விடுவதற்காக, உன்னை எப்பொழுதும் காப்பாற்றுவதற்கு நான் இருக்கின்றேன், நீ எதற்காகவும் அச்சப்பட தேவையில்லை. அப்ப பக்தர்களுக்கு ஆனந்தம் தருவதற்காகவே பகவான் இருக்கின்றார். அது ரொம்ப பிரத்யேகமாக கிருஷ்ணனுடைய அவதாரம் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க பக்தர்களுக்கு ஆனந்தம் தருவதற்காக மட்டுமே அவதரிக்கின்றார். அப்ப அவர் அவதரிக்கும் பொழுது மற்ற காரியங்கள்லாம் கூட செய்யறாரு, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அவருடைய வீடுகள் ஒன்றுதான். சில நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா பெற்றோர்கள் ஒரு குழந்தைய வந்து ரொம்ப திட்டுவாங்க, ஒரு குழந்தைய வந்து ரொம்ப அன்பா கவனிச்சுப்பாங்க. அப்ப பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தையை நிராகரிக்கிறாங்க, ஒரு குழந்தைய வந்து ரொம்ப கவனிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா அதை பார்ப்போம் அப்படின்னா இல்ல, அந்த ரெண்டு குழந்தை மீதுமே ஒரே மாதிரியான அன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு குழந்தை அடம்பிடிக்கின்றது, ஒரு குழந்தை அமைதியாக இருக்கிறது. அதனால அந்த ரெண்டு குழந்தையும் அவங்க நடத்திக்கிற விதம் அந்த குழந்தையினுடைய நலனுக்காக வித்தியாசப்படுகிறது. அதே மாதிரிதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சில சமயத்துல சில அசுரர்களுக்கு நன்மை தருவதற்காக கூட அவர்களை வதம் செய்கின்றார். ஏன் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கையால யார் வதம் செய்யப்படுகின்றார்களோ அவர்கள் ஆன்மீக உலகத்தை உடனடியாக அடைகின்றார்கள். வேற எந்த அவதாரம் வதம் செய்தாலும் கூட அந்த ஒரு பிரத்யேகமான தன்மை கிடைப்பது கிடையாது. கிருஷ்ணனுடைய கைகளால் யார் வதம் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் உடனடியாக ஆன்மீக உலகத்தை அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியப்படுத்தாமே அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய எல்லா விதமான செய்திகளும் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக அற்புதமானது. அது பக்தர்களுக்கு எப்பொழுதுமே ஆனந்தத்தை தரக்கூடியது. அப்படி பக்தர்களை அவருடைய மன உளைச்சலிலிருந்து விடுவிப்பதற்காக பகவான் தானாகவே ஸ்வயமாக இந்த பௌதிகளுக்கு தோன்றுகிறார். சம்பவாமி யுகே யுகே, நான் தோன்றுகிறேன் ஒவ்வொரு யுகந்தோறும் இந்த பலதரப்பட்ட அவதாரங்களில். இந்த கலியுகத்துல கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக ஒரு பக்தருடைய ரூபத்திலே அவதரிக்கின்றார். ஸ்ரீ சைத்திர மகாபிரபு சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. ஆனா ஸ்ரீ சைத்திர மகாபிரபு மிக 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 கருணையானவர். அவர் தன்னுடைய கருணை மூலமாக என்ன பண்றார் அப்படின்னா, இந்த துஷ்டர்களை கூட வதம் செய்யாமல் அவர்களின் மனமாற்றம் செய்கிறார். எப்படி அப்படின்னா, இந்த நாம சங்கீர்த்தன முறையின் மூலமாக அவர்களுக்கு பகவானுடைய நாமத்தை எடுத்துச் சொல்வதன் மூலமாக, அவர்களை பகவானுடைய நாமத்தை சொல்ல வைப்பதன் மூலமாக துஷ்டர்களை கூட பக்தர்கள் ஆகிறார். நிறைய உதாரணம் நாம பார்க்கலாம். ஜகாய் மதாய் இருக்கிறதே மிக மிக மோசமான நபர்கள் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்த சொல்லலாம். அவங்களுடைய நிலையை நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல யாரும் அந்த அளவுக்கு மோசமானவா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வீரர்கள் அவங்க ரெண்டு பேருமே. ஆனா அவங்களை கூட ஒரு ஆச்சாரியருடைய தன்மைக்கு ஒரு தூய பக்தராக மாற்றுகிறார் சைத்திர மகாபிரபு. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாட்சாத் இந்த கலியுகத்திலே அவரே ஒரு பக்தராக அவதரித்து இந்த நாம சங்கீர்த்தன முறையின் மூலமாக எல்லோரையும் பக்தர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த பக்தி சேவையை ஏற்றுக்கொள்ளலாம். ரொம்ப எளிமையான பக்தி முறையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்லணும்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
அதனால பகவானுடைய இந்த அவதாரமானது குறிப்பா அவர் கிருஷ்ணராக தோன்றும் பொழுது அவர் பக்தர்களுக்கு ஆனந்தம் தருவதற்காக மட்டுமே தோன்றுகிறார். இது அவருடைய சிறப்பின் ரகசியம். இது பக்தர்களுடைய சங்கத்திலே மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும், மற்ற எங்கேயுமே தெரிஞ்சுக்க முடியாது. இல்ல அப்படின்னா எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பாங்க, சாதுக்களை காப்பாற்றுவதற்காக வந்தார். சரி, சாதுகள்னா ஏதோ ரொம்ப கஷ்டம் போல அதை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறார். ஆனா சாது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் இந்த பௌதீக பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அப்ப எதுல அதுல அவங்க காப்பாற்றுறதுக்கு வர்றாரு அப்படின்னா, அவங்களுடைய அந்த மனப்பதட்டத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக. என்ன மனப்பதட்டம், யோ பகவானை நான் எப்பொழுது நேருக்கு நேராக சந்திப்பேன், எப்பொழுது அவருக்கு நான் சேவை செய்ய முடியும், எப்பொழுது நான் அவருடைய லீலைகளை தரிசனம் செய்வேன் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அதை பூர்த்தி செய்வதற்காக பகவான் அவதரிக்கின்றார். அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தன்மை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்று நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா மற்ற காரியம் எல்லாம் செய்வதற்கு அவருக்கு நிறைய சக்திகள் இருக்கு. பிரத்யேகமா அவர் தர்மம் அப்படிங்கறதுலாம் அவசியமே கிடையாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் அழிக்கிறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லாது. இப்ப புதுசு புதுசா நிறைய காசு கொடுத்துருக்கு. அதனால அப்படியே கூட்டம் கூட்டமா மக்கள் போயிட்டுதான் இருக்கிறாங்க. தனியா எதுவும் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. இங்க இருக்கிற மக்களே போதும் நம்ம மக்களை அழிக்கிறது. அப்படின்னா பகவான் எதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னா பக்தர்களுக்கு சந்தோஷம் தருவதற்காக. அவர் அவதாரம் செய்யும் பொழுது மட்டுமல்ல, அந்த அவதாரத்தினுடைய செய்கைகளை லீலைகளை கேட்கக்கூடிய பக்தர்களுக்கும் எப்பொழுதுமே ஆனந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா அவருடைய லீலைகள் எப்பொழுதுமே திவ்யமானது, எல்லா காலகட்டத்திற்குமானது, எப்பொழுதுமே ஆனந்தம் தருவது. அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, யார் ஒருத்தர் அவருடைய பிறப்பு மற்றும் செயல்களை உள்ளவாறு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லா பௌதிக துயரத்திலிருந்தும் விடுபட்டு மீண்டும் பகவானையே சென்றடைவார்கள். அது நாம அடுத்த வாரம் பார்க்கலாம் பகவான் என்ன விதத்துல அப்படி சொல்றார் அப்படிங்கிறத. இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகங்கள் கேள்வி இருந்தா கேட்கலாம். எப்படி ஒண்ணாக முடியும்? கிருஷ்ணர் நவ யௌவனம், அவர் எப்பொழுதுமே 19 வயசு தாண்டது கிடையாது. பாபா முடிஞ்சு அப்படியா இருக்கு. இப்ப இருக்கிற பாபாவும் சரி இல்லாத பாபாவும் சரி ரெண்டு மூணும் அப்படியா இருக்கு. எப்படி இளமையா இருக்கு? இல்ல, பகவான் மிகவும் அழகானவர். கந்தர்ப்ப கோடி கமனிய விசேஷ சோகம் கோவிந்த மாதிரி புருஷம் தமாமம் பஜாமி. அப்படியா சார், பகவானுடைய சக்திகளையும் வெளிப்படுத்தினார். அப்படி யார் வெளிப்படுத்தி இருக்கிறார்? யாராவது கோவர்த்த மலையை தூக்கி இருக்கிறார்களா? சும்மா நம்ம விளையாடக்கூடாது. எல்லாத்தையும் பகவான் பகவான் அதை முத்திரை குத்துறது. பகவான் அப்படின்னா அதுக்குன்னு லட்சணங்கள் இருக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க ஊர் முழுக்க அவன் வந்து வண்டியை வச்சு தள்ளிட்டே போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்காக அவன் பகவான் ஆயிட முடியாது. 1000 தடவை பொய்ய சொன்னாலும் பொய் பொய்னா அவன் உடைய உண்மையாயிடாது. என்னைக்கும் பொய் பொய்யாதான் இருக்கும். அத நாம நம்பிக்கிட்டோம்னா நாம முட்டாளாகும், அவ்வளவுதான். அப்ப நாம முட்டாளா புத்தி சரியாங்கிறத நாம நிர்ணயிச்சுக்கணுமே ஒழிய அடுத்தவங்க சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஐயோ அவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா எல்லாரும் ஏமாந்தாங்க, நீங்களும் ஏமாந்தமா? அதுக்காக தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ற, என்னுடைய கர்மம் அதாவது என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய பிறப்பு இவை திவ்யமானது என்று யார் உள்ளபடி புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த பௌதிக பிரச்சனையை வந்து வெளியேற முடியும். நாம அதை உள்ளவாறு புரிந்து கொள்ளாமல் எல்லாத்தையும் சேர்த்து குழம்பி கிச்சடி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிச்சடி சாப்பிட்டு இந்த பௌதிக உலகத்துல இருந்துட்டே இருக்க வேண்டியதான். வேற எதுவுமே செய்ய முடியாது. திரும்ப திரும்ப பிறப்போம், திரும்ப திரும்ப இதே மாதிரி குழப்பத்துக்குள்ளாவும் திரும்ப திரும்ப இந்த உலகத்துல வாழ்ந்துட்டே இருக்கும். அதனால பகவான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்குன்னு சில குணங்கள் இருக்க வேண்டும். பகவான் செய்யப்படுவர் இல்ல, பகவான் எப்பொழுதுமே பகவானாக இருக்கின்றார். ஏதோ ஒரு 40 வருஷம் வரைக்கும் ஒண்ணு எதாவது அடையாளம் இல்லாம இருக்கார். திடீர்னு ஒரு நாள் வந்து நான் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து தெரிஞ்சார் அப்படின்னா கடவுளாக இருந்தார். கடவுள் ஆக்கப்படுபவர் அல்ல, பகவான் எப்பொழுதும் பகவானாக இருக்கின்றார். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாரும் பகவானை செஞ்சிட முடியாது. யோக பயிற்சி மூலமாகவோ அல்லது தியானத்தின் மூலமாகவோ அல்லது ஞானம் அதிகமாக பெறுவதன் மூலமாகவோ இல்ல மௌனசாமியாரா இருக்கிறதுனாலயோ இல்ல எல்லாத்தையும் நல்லா ஆசீர்வாதம் பண்றதுனாலயோ இல்ல லிங்கத்தை வாயிலிருந்து எடுக்கிறதுனாலயோ இல்ல விபூதி கொடுக்கறதுனாலயோ ஒருத்தர் கடவுள் ஆயிட முடியாது. நோயை கூட கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் அதான் ரொம்ப பெரிய விஷயம். யாரா நோயை குணப்படுத்தா அவங்க கடவுள் அப்படின்னு டாக்டர் கூட எல்லாரும் டாக்டர் நீங்க தான் என்னுடைய கண்ணு தெய்வம் அவங்க கூட சொல்லணும் தான். நிறைய நாட்டு நிறைய பேரோட உயிரை காப்பாத்திட்டுதான் இருக்கிறாங்க. அதுன்னு அவங்களை நாம கடவுள்னு சொல்லிட முடியுமா? பகவான் அப்படின்னா அதற்கு அப்படின்னு சில பிரத்யேகமான குணங்கள் இருக்கின்றது, அதை பகவான் வெளிப்படுத்துவார். அப்படின்னா மட்டும்தான் அவரை நாம பகவான் சொல்ல முடியும். மற்ற யாரையும் நாம பகவான் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா நாம் ஏமாறி கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம யாரும் ஏமாத்தவங்க, நாமளே ஏமாந்துக்கிறோம். அதனால நாம நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி பேச்சு கூட சொல்லக்கூடாது. அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம இத்தனை நாள் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழு முதற் கடவுள். வேற யாரையும் அந்த ஸ்தானத்துக்கு சமமாக நாம் கொண்டு வர முடியாது. அப்படின்னா நீங்க ஜபம் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நாம ஜபத்தினுடைய இரண்டாவது குற்றம் என்ன? பிரம்மா சிவன் போன்ற தேவாதேவர்களுடைய நாமத்தை பகவான் விஷ்ணுவினுடைய நாமத்திற்கு சமமானதாக என்று கருதுவது குற்றம். நாம ஜபம் ஒழுங்கா பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரவே வராது. நாம ஜபம் ஒழுங்கா பண்ணலன்னா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். தினமும் ஜபம் பண்றீங்களா? எத்தனை மாதம் பண்றீங்க? அஞ்சு மாதம் தினமும் பண்றீங்க? அப்ப சரியா பண்ணலாம்னு அர்த்தம். அதனாலதான் இந்த கேள்விலாம் வருது. இல்ல இந்த கேள்விக்கே இடம் இல்ல. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல. பகவத்கீதை உண்மை உருவில்